மத்தேயு 5வது அதிகாரம் கடைசி பகுதிய நான் வாசிக்கிறேன். 43ல இருந்து அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் நீங்க எல்லாரும் அந்த வசனங்களை கவனித்து பார்த்து அந்த வசனங்களை என்னோடு கூட படிக்கலாம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர்களும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர்கள் மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரர்களும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதான் கடைசி சேர்மனா இருக்கும் இந்த 5வது அதிகாரத்துல. ஒரு ஆண்டவர் எடுத்த பிரசங்கத்திலேயே பெரிய பிரசங்கம், தி கிரேட்டஸ்ட் சேர்மன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பிரசங்கத்தை பல தடவை மக்கள் படிச்சிருக்கிறாங்க, பல தடவை அஞ்ஞானிகள். நமக்கெல்லாம் இது ஒரு தடவை சரி படிச்சுட்டோம், ஒரு தடவை சாமனை கேட்டுட்டோம்ன்றதுனால நமக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போறதில்லை இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம், படித்த பிறகு அதை மீண்டும் மீண்டுமாக தியானித்து அதை நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணியிருந்தா தான் பரிசுத்தாவியானவர் அதை எடுத்து நம்மள மாற்ற முடியும். பாருங்களேன், எந்த காரியத்தையும் கேட்டுட்டோம், புது காரியம் வேற என்ன இருக்குன்றதுனால ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்லை இல்லைங்களா? அதனாலதான் நம்ம அதை கேட்டு அதை மனசுல ஸ்டோர் பண்ணி அதை தியானித்து அதை காத்துக்கொண்டு கனி கொடுக்கிறவனே பாக்கியவான் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு இல்லைங்களா? உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்றாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய சேர்மன். இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு நம்ம கொடுக்கணும். முழு பைபிளே, முழு புதிய ஏற்பாடையே சுருக்கின ஒரு செய்தி இது இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு என்ன, இந்த பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்துக்கிட்டு விரிவுபடுத்தினது, விளக்கம் கொடுத்ததுதான் புதிய ஏற்பாடு. அது அவ்வளவு பெரிய சேர்மன் இது. ஒரு நம்ம என்ன ஒரு 3 மாசம் படிச்சிருப்போமா? அதிசயமாக 3 மாசத்துக்கு மேல நம்ம இதை ஒவ்வொரு வசனங்களா தியானித்தோம். அதுக்கு அதிகமாவே இருக்கலாம். இது படிச்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு இது மெமரியில இருக்கும்? யாராவது இப்ப கேட்டேன்னா ஒரு வேலை யாராவது எந்திரிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத பல பிரசங்கத்திலிருந்து கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு புரியறத சொல்லுங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதை நம்ம மறக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக ஒரு 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 காரியத்தை நான் யோசிச்சேன். இப்போ நம்ம அடுத்த மாசம் குவிஸ் வரப்போகுது 2வது வாரத்தில் இல்லைங்களா? 2வது வாரத்தில் குவிஸ் பதில் உங்களுக்கு எல்லாம் ஒரு அசைன்மெண்ட், ஒரு ஹோம்வொர்க். என்னன்னா நீங்களா உங்க சொந்த கைப்படி ஹேண்ட் ரைட்டிங்ல இங்கிலீஷ்லயோ சரி தமிழ்லயோ சரி இந்த முழு மலை பிரசங்கத்துல ஒரு பேஜ்லயோ 2 பேஜ்லயோ எழுதணும். எழுதிட்டு உங்க பேரை போட்டு எனக்கு கொடுக்கணும். இதுதான் உங்க ஹோம்ஒர்க் இல்லைங்களா? என்னங்க இவர் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது எழுதுறதுனால படிச்சது உங்களுக்கு ஞாபகத்துக்கு எவ்வளவு வரும், அது வந்ததுனால எவ்வளவு உதவியா உங்களுக்கு இருந்துச்சுன்றத நீங்க வந்து அப்புறம் ஷேர் பண்ண முடியும் இல்லைங்களா? ஒரு பேஜ் உங்களுக்கு பாருங்க, 1 மாசத்துக்கிட்ட டைம் இருக்கு. அதுல எழுதி நீங்க எடுத்துட்டு வந்து உங்க பேரை போட்டு அந்த குவிஸ் டைம்ல மென் மீட்டிங் உமன்ஸ் மீட்டிங் தனியா நடக்கும். நடக்கும்போது 2வது வாரம் 3வது வாரம் தான் புக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வது வாரத்துல நீங்க வந்து ஷேர் பண்ணணும் அந்த மீட்டிங்ல உங்களுக்கு என்னென்ன நீங்க படிச்சுக்கிட்டீங்க, என்னென்ன புரோஜனமா இருந்துச்சு, அது எழுதும் போது என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இல்லைங்களா? ஏதோ புக்ஸை பத்தி ஷேர் பண்ற மாதிரி மலைப்பிரசங்கம் அஞ்சாவது அதிகாரம் படிச்சோம், அதுல என்ன பயன்பட்டீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வச்சா உண்மையா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அது அப்படி செய்வோம். அது உமன் மீட்டிங்ல வந்து சிஸ்டர் மஞ்சுளா பிராத்து கிட்ட நீங்க கொடுக்கலாம், அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அதை பார்த்துட்டு அந்த மீட்டிங்ல அப்புறம் மென் மீட்டிங்ல நானும் பிரான்சிஸ் இருப்போம், அதை பார்ப்போம். அது ஒரு நல்ல ஃபீட்பேக்காக கூட இருக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு. சரி, ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிவ்யூ ஞாபகப்படுத்தும் வண்ணமாக நம்ம இன்னைக்கு பகுதியை பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு ஒரு பிராட் ஸ்ட்ரக்சர், இந்த அஞ்சாவது அதிகாரமே எந்த மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு பின்னாடி போனோம்னா நம்ம ஆரம்பிச்சோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதிசயமாக அந்த மலை மேல ஏறி போய் அவரை சுத்தி அவருடைய சீஷர்கள் இருந்தாங்க. அது சீஷர்களுக்கு அடுத்ததாக இருக்கிற ரோ சுத்தி வந்து மத்த மக்கள், பொதுவான மக்கள், திரளான மக்கள் அவரை சுத்தி இருந்தாங்க. அவர் அதுக்கு நடுவுல நின்னுகிட்டு தான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது எட்டு குணாதிசயங்கள், பி ஆட்டிடியூட்ஸ் என்னக்கூடிய எட்டு குணாதிசயங்களை பத்தி அவர் பேசினார். பாருங்களேன், கண்டவங்களாம் கிறிஸ்தவங்க, நீ எந்த காலத்திலயும் எந்த காலத்திலயும் சரி எந்த காலத்திலயும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் உண்மையான கடவுளுடைய பிள்ளை யார், உண்மையான கிறிஸ்தவன் யார், உண்மையா பரலோகத்துக்கு போறவன் யார் என்பதை படவரைந்து காட்டுற மாதிரி அவனுடைய எட்டு குணாதிசயங்களை அவர் விளக்கி கொடுத்தார். என்ன அந்த குணாதிசயம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. பாருங்களேன், இந்த எட்டு குணாதிசயங்களை அதை சொல்லி இதான் என் பரலோகத்துக்கு போறவங்களுடைய குணம், இதுதான் பரலோகத்துக்கு போற ஏணி அப்படின்னு சொல்லி முடிச்சு, இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் இந்த கெட்டு போற இந்த இருளா இருக்கக்கூடிய உலகத்தை அவங்க எப்படி பாதிப்பாங்க அப்படின்றதுக்கு ரெண்டு உதாரணங்களை கொடுத்தார் இல்லைங்களா. கெட்டு மோசமா போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு அந்த கெட்டு போகாதபடிக்கு ஒரு பிரிசர்வேட்டிவா, ஒரு தற்காக்கிற ஒரு உப்பாக இவங்க தான் இருப்பாங்க. இவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உலகம் ரொம்ப கெட்டு போறத பார்க்க முடியாது இல்லைங்களா. அந்த உலக கெட்டு போற மோசமா போகாதபடிக்கு அந்த உலகத்தை தற்காக்கிறவர்களா இவங்க இருப்பாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சேட் சாத்தியம், சேட் பாசிபிலிட்டின்னுவாங்க, அப்படி இல்லாம போயிடுறதுக்கும் வழி இருக்கு. எப்படி? இந்த உப்பா இருக்க வேண்டிய இவர்கள் வந்து சாரமற்று போனால் இல்லைங்களா, எப்படி பாவத்தினாலையும் இல்ல உலகத்தோடு கலந்து போய் அந்த மண்ணோடு உப்பு போய் மிக்ஸ் ஆயிருச்சுன்னா அது அந்த ஹீட்ல வந்து அதனோட சாரமெல்லாம் அது மண்ணு உறிஞ்சிக்கும். உறிஞ்சுகிட்டதுனால சாரமற்ற உப்பா அவர்கள் இருந்துடலாம். அது ரொம்ப சேடா சொல்றாரு. எதுக்கு பிரயோஜனம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவ மக்கள், எதுக்கு பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த இருளா இருக்கிற உலகத்துக்கு இவர்களே ஒளி அப்படின்னு 13-16 வரைக்கும் அது சொன்னார். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா 17-20 வரைக்கும், ஒருவேளை இவர் இதெல்லாம் பேசுறத கேட்ட மக்கள் வந்து இவர் என்ன புது டீச்சிங் கொடுக்கிறாரா, பழையற்பாடுக்கும் 10 கட்டளைகளுக்கும் விரோதமாக இவர் பேசுறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அவர் அது சொன்னார். நான் நியாயப்பிரமாணத்தை அளிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் இல்லைங்களா. நான் தேவகுமாரனாகிய நான் மனுஷனாக வந்திருக்கும் போது நியாயப்பிரமாணத்தை அளிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காக. பாருங்களா, அதான் இயேசு பைபிளை எவ்வளவு உயர்த்தறாருன்றத பார்க்கணும். நான் தான் தேவகுமாரன், நான் வந்திருக்கிறது, நான் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு பேச்சும் என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் பைபிளுக்கு அடிபட்டு பைபிளுக்கு கீழ்ப்படிந்து தான் நான் இருக்கணும்னு பாக்குறேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. பாருங்களேன், பைபிளை எப்படி இயேசு பார்த்தாருன்றத பாக்குறோம். அதனாலதான் நம்ம இயேசுவை நம்புறோம், இயேசப்பாவை நம்புறோம்னு சொல்லிட்டு பைபிளே படிக்காத கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசு பைபிளை நிறைவேற்றத்தான் வந்தார், அதைத்தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, வேதத்தினுடைய பெரிய அதிகாரம், அதனோட தவறளைக்காத தன்மை, அதனோட நிரந்தர தன்மையே 18வது வசனத்துல அவர் சொன்னார், வானமோ பூமியோ ஒளிந்து போகும், ஆனா நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அது நிறைவேறும் வளமும் ஒளிந்து போகாது அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ரொம்ப நீதிமான்கள், ரொம்ப பக்திமான்கள் என்று எண்ணக்கூடிய வரிசையர்கள் இல்லைங்களா, அவர்கள் வந்து தங்களை ரொம்ப வெளிப்பிரகாரமான ஷோல அவங்களை யாரையும் மிஞ்சவே முடியாது. அவங்கள பார்த்து அவங்கள அவங்கதான் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, அப்படியே மனுஷ ரூபம் எடுத்த கடவுள் மாதிரி பார்க்கக்கூடிய மனிதர்களை வச்சு அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய நீதி இந்த பரிசேயருடைய நீதியை விட அதிகமா இராவிட்டால் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டார். அது எல்லாருக்கும் ஒரு ஷாக். அந்த மக்களுக்கு நம்ம நினைச்சதே வாழ்க்கையில பரிசேயருக்கு மாதிரி நம்மளால ஆகவே முடியாதுன்னு நம்ம நினைச்சோம், ஆனா அவர்களுடைய நீதியை விட அதிகமா போகணுமா, இது என்ன, இது கேள்விப்படாத ஒரு காரியமா இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் சொன்னார். ஏன் அப்படி சொல்றாருன்றதுக்கு விளக்கத்தை கொடுக்கும்படி 6 உதாரணங்கள், 21-48 வரைக்கும், இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் 6 உதாரணங்களை வச்சு காட்டுறாரு. பரிசேயர்களுடைய நீதினா என்ன, அவருடைய நீதினா என்ன, அவர் ராஜ்யத்தின் நீதினா என்ன இல்லைங்களா. அந்த பரிசேயர்களுடைய நீதி வந்து வெறும் வெளிப்பிரகாரமான நீதி, தேவன் வந்து இதயத்தை பார்க்கிற தேவன், அவர் வெளிப்பிரகாரமான நீதியில திருப்தி அடையக்கூடியவர் அல்ல. ஒரு மறுரூபமான இருதயம், ஒரு இருதயத்தின் ஒரு மதத்தை தான் அவர் விரும்புறார் அப்படின்றத வலியுறுத்தணும்ன்றதுக்காக பாருங்க 6 உதாரணங்கள் தான் பாக்குறோம். முதலாவது பியாட்டிடியூட்ஸ் எடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பியாட்டிடியூட்ஸ் குணங்கள் இருக்கக்கூடிய அவங்க உலகத்தை எப்படி பாதிப்பாங்க, உப்பாக ஒளியாக இருந்துன்னாரு. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின்படி தான் சொல்லுகிறேன்றதை நிரூபிக்கணும்ன்றதுக்காக நியாயப்பிரமாணத்தை குறித்து சில காரியங்களை சொன்னாரு. அடுத்ததாக பரிசேயருடைய நீதிக்கும் அவருடைய நீதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வலியுறுத்தும் படிக்கு 6 உதாரணங்கள். எந்த உதாரணத்துல அவர் ஆரம்பிச்சாரு, நான் கொலை செய்யாதிருப்பாயாக, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கொலை செய்யாது இருக்கணும்னு, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, தேவகுமாரனாகிய நான், உங்களுடைய மதம் எவ்வளவு பெருசா இருக்கலாம், உங்க சர்ச் எவ்வளவு பெருசா இருக்கலாம், உங்க பாஸ்டர்ஸ் உங்க ரபிங்க எத்தனோ காலாகாலமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனா அதெல்லாம் மிஞ்சினவர் நான் இல்லைங்களா, அதெல்லாம் கடந்தவர், அதெல்லாம் அதுக்கெல்லாம் மேல அதிகாரம் உள்ளவர் நான், நான் சொல்லுகிறேன், நான் தான் எல்லா மனிதர்களையும் நியாயம் தீர்க்க போறது, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், மத்த யாரும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு, ஒருவன் அந்த கொலை செய்யாது இருப்பாயாக, ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை குத்துறது தான் கொலைன்றது கிடையாது இல்லைங்களா. நான் யாரையும் அப்படி செய்ய போறது இல்லைங்க, அதனால 6வது கற்பனைக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைங்க, கொலை செய்ய போறது இல்லைன்னு நினைக்கிற மாதிரி இல்ல. கொலை என்பது தேவன் இதயத்தை பார்க்கறதுனால, கொலை என்பது அவருடைய பார்வையில் சுயநலமாக உன் சகோதரன் மேல் நீ கோபப்பட்டால் கொலையாக அது கருதப்படுகிறது இல்லைங்களா. உன் சகோதரன் மேல் கோபப்பட்டால், ஏன், எல்லா கொலைக்கும் வேறானது கோபமா இருப்பதுனால் இல்லைங்களா, கொலைக்கு வேறானது கோபமா இருப்பதுனால் உன் சகோதரன் மேல் நீ கோபப்பட்டால் 6வது கற்பனையை உடைத்து லோக்கல் கோர்ட்ல உன்னை நிக்க வச்சு கொலை செய்ததுக்கு தண்டனை உனக்கு கொடுக்கணும் உள்ளூர் சபையில இல்லைங்களா. நியாய நியாய அதுல வருது, நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பாய் அப்படின்னா உள்ளூர் கோர்ட்ல, அந்த கோர்ட்ல நிக்க வைக்கணும். 2வதாக அந்த கோபத்துல நீ அந்த கோபத்தையும் மிஞ்சி வெறுப்போடு உன் சகோதரனை நீ மூடனே அப்படின்னு நீ திட்டிட்டீன்னா, வெறுப்போடு திட்டிட்டீன்னா அடுத்ததாக பெரிய தண்டனை உனக்கு உள்ளூர் கோர்ட்ல இல்ல, உன்னை சுப்ரீம் கோர்ட்ல நிக்க வச்சு விசாரிக்கணும், சுப்ரீம் கோர்ட்ல நிக்க வச்சு உனக்கு தண்டனை கொடுக்கணும். உள்ளூர் கோர்ட்ல கம்மியா கொடுப்பாங்க, அங்க சுப்ரீம் கோர்ட்ல அதை விட பயங்கரமா தண்டனை கொடுப்பாங்க. சனிதன சங்கம்லாம் கல்லெறிஞ்சுதான் கொள்ளுவாங்க, அதை பாக்குறோம். அடுத்ததாக என்ன சொல்றாரு, அதை மிஞ்சி அந்த ஸ்டேட்டை மிஞ்சி நீ உன் சகோதரனை சபிக்கிற அளவுக்கு அந்த டிகிரி பார்த்தோம். முதலாவது இதயத்துல கோபம், கோபத்தில இருந்து வெறுப்புல இருந்து பேசிடுற, 3வது சபிக்கிற அளவுக்கு நீ போயிட்டீன்னா இந்த உலகத்தின் தண்டனை மாத்திரம் இல்ல, நீ நரகத்துக்கும் பாத்திரம் ஆயிட்ட இல்லைங்களா, அதான் நீ நரகத்துக்கும் பாத்திரம் ஆயிட்ட அப்படின்னு கொலை செய்யாது இருப்பாயாகன்றதுக்கு உண்மையான விளக்கத்தை அவர் கொடுத்தார். அடுத்ததாக 27-30 வரைக்கும் என்ன பாக்குறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா அதுல என்ன சொல்றாரு, நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஒரு மனைவியோடு வாழ்னு, அதை ஒண்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்ல, நீ ஒரு இச்சையோடு ஒரு பெண்ணை நீ பார்த்தாயானால் என்ன, உனக்கு ஏற்கனவே ஒரு விபச்சார இருதயம் இருக்கிறது, உன் இருதயத்தில் கிருபை இல்லை, ஆண்டவர் மேல் அன்பில்லை, பராமரிப்பில் நீ திருப்தியா இல்லை, உன் இருதயம் வந்து ஒரு கேடுகட்ட பாவான இழிவமான ஒரு விபச்சார இருதயம் நீ கொண்டிருக்கிறாய், அதை குறித்து நொறுங்கி வருத்தப்படுறியா, நீ இவ்வளவு மோசமான இந்த பாட்டுல வர மாதிரி பாவியாய் நான் ஜீவித்தேன், உலகம் மாமிசம் பிசாசு கடியில நான் ஜீவிக்கிறேனே, வேஷம் போடுறனே அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு நொறுக்கம் உனக்கு இருக்குதா, அந்த மாதிரி மோசமான இதயம் உள்ள வண்டி அந்த விதயத்தை எப்படி வெளிப்படுத்துற, அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் இச்சையில வெளிப்பாடு இல்லைங்களா, அந்த மாதிரி உனக்கு இருதயம் இருக்குன்னு தான் அந்த அந்த பார்வை காட்டுது, பார்வை காட்டுது. ஐயோயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டீச்சிங் ஆச்சே, இதை நான் எப்படிங்க கீழ்படிவேன் அப்படின்னா, உன் இருதயம் மாறணும் இல்லைங்களா, இதயம் மாறணும், அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்தார், அது அவரை நோக்கி கூப்பிட்டியா, இந்த நியாயாதிபதிகள்ல அந்த ஒடுக்கத்தை உணர்ந்து கூப்பிட்ட மாதிரி ஆண்டவரை அப்படி நோக்கி கூப்பிடுற கதறவனா நீ இருக்கிறியா, இதயத்தின் கொடுமையை உணர்ந்து அப்படிதான் பாக்குறோம். ஐயோ இது ரொம்ப கஷ்டம் ஆச்சேன்னா அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு அவரு, இதெல்லாம் நடக்காத போதகங்க அப்படின்னா, உன் கண் உனக்கு இடர்லா இருந்தா அதை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடர்லா இருந்தா அதை வெட்டி போடு, ஏன் பாவத்தை ரேடிக்கலா நம்ம டீல் பண்றவர்களா இருக்கணும், அதை அங்க வலியுறுத்தினாருன்னு பார்க்கிறோம். அடுத்ததாக 31 இருந்து மூணாவது உதாரணம், ஒன்னு கொலை, ரெண்டாவது விபச்சார், மூணாவது டைவர்ஸ பத்தி பேசினார். அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப நடக்கும் டைவர்ஸ், ஏன் இந்த காலத்திலயும் அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா, டைவர்ஸ் கண்டபடி டைவர்ஸ் ஏன் அப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா, மோசே பழையற்பாடுல கொடுத்த ஒரு ஒரு பெர்மிஷன், ஒரு கட்டளை இல்ல ஒரு அனுமதி, அவங்க இருதயத்தின் கடினத்தினால மனைவிகளை சும்மா டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, ஒரு பெர்மிஷன் கொடுத்தத இவர்கள் என்ன மாத்திக்கிட்டாங்க, ஒரு லைசன்ஸா மாத்திக்கிட்டாங்க, ஒரு கட்டளையாக மாத்திக்கிட்டு கண்டபடி டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு கொடுக்கற மாதிரி விளக்கம் என்ன கொடுத்தாரு, நீ ஒருவேளை ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் டைவர்ஸுக்கு, என்ன, வேசித்தன முகாந்திரம் அன்றி, வேசித்தன முகாந்திரம் அன்றி வேற எந்த காரணத்துக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் பிரிவது ஆண்டவருடைய சித்தமே அல்ல. வேசித்தன முகாந்திரம், அதுவும் வேசித்தனம் நடந்து போச்சு உடனே டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இல்ல, அது ஒரு பெர்மிஷன் இருக்கு இல்லைங்களா, அது சரி பண்ணிக்கிட்டு கூட வாழலாம், ஆனா அது ஒரு பெர்மிஷன் இருக்கு, அது மூலமா அதை தவிர்த்து வேற எந்த காரணமும் ஆண்டவர் அனுமதிக்கல, இல்ல நான் போய் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் என் இஷ்டம், நான் போய் கோர்ட்ல போய் பண்ணிக்கிறேன், நீ பண்ணிக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில இன்னொருத்தர் நீ திருமணம் செய்தினா நீ விபச்சாரம் தான் செய்யற இல்லைங்களா, அதனால அது ஒரு கட்டளையா கொடுத்தாரு. அடுத்ததாக 33-37 வரைக்கும் என்ன பாக்குறோம், பொய் சொல்லக்கூடாது, ஆணைய பத்தி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவங்களுடைய வஞ்சகமான பொய் சொல்லுகிற இதயத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இந்த மக்கள் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் பழையற்பாட்டுல கொடுத்த கட்டளைய புரட்டி போட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, பழையற்பாடுல நீ ஏதாவது ஒரு உடன்படிக்கை ஒரு சீரியஸான விஷயங்கள்ல நீ வந்து ஆண்டவர் மேல ப்ராமிஸ் பண்ணி நீ செய்யலாம், அது ஆண்டவர் மேல ப்ராமிஸ் பண்ணி நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீன்னா அதை நிச்சயமா உயிர் போனாலும் நீ நிறைவேற்றணும். பழையற்பாடுல அப்படி செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சதை பாக்குறோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ண இவங்க வார்த்தை யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால ப்ராமிஸ் பண்ணலாம், ஆண்டவர் மேல ப்ராமிஸ் பண்ணாதானே நம்ம பண்ணணும், அதனால ஆண்டவர் மேல ப்ராமிஸ் பண்றது வேணாம், என்ன பண்ணலாம், ஆலயத்தின் மேல ப்ராமிஸ் பண்ணலாம், ஆலயத்தில் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் மேல ப்ராமிஸ் பண்ணலாம், வானத்தின் மேல ப்ராமிஸ் பண்ணலாம், பூமியின் மேல ப்ராமிஸ் பண்ணலாம், எருசலேம் மேல ப்ராமிஸ் பண்ணலாம், சரி அதெல்லாம் விட்டுட்டோம்னா நம்ம தலைமையிலேயே நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஏன் பண்ணிக்கினா, இதெல்லாம் இப்படி மேல ப்ராமிஸ் பண்ணணும்னா நம்ம நிறைவேற்ற வேண்டியதில்லை, பண்ணா பண்ணலாம் என்ன இல்லைன்னு பாருங்களேன். அவங்க பொய்காரனுங்க, பொய் சொல்றவங்க, அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க இப்படிதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததை பாக்குறோம். ஆண்டவர் அதை கரெக்ட் பண்றாரு, என்ன, ஆணையே நீ இடக்கூடாது, நீ தேவ ராஜ்யத்தின் பிள்ளைன்னா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்கணும், அது ஆணையா இருக்கணும் அப்படின்னு அதை கரெக்ட் பண்ணதை பாக்குறோம் பாருங்களேன். நான் எவ்வளவு காரியங்கள் பாக்குறோம், கொலையை பத்தி பாக்குறோம், விபச்சார உதாரணத்தை பார்த்தோம், டைவர்ஸ பத்தி பார்த்தோம், ஆணைய பத்தி பார்த்தோம், அடுத்ததாக பழி வாங்குறது. 38-42 வரைக்கும் பழி வாங்குறது. அவர்கள் என்ன சொல்லி இருந்தாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், உன்னை ஒருத்தன் தொட்டானா உற்றாரு. ஒரு யூதனை போய் தொடலாமா அப்படின்னு முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒருத்தனை தொட்டா 100 பேர் வர மாதிரி அப்படிதான் இருந்தாங்க. தொடவே கூடாது, உன்னை தொடவே விடாது அப்படின்னு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இப்ப கூட இஸ்லாம்ல இருக்கு அந்த கொள்கை பாத்தீங்கன்னா. ஏன் இது வந்து எவ்வளவு தவறா பயன்படுத்தினாங்கன்னு பாக்குறோம். ஆண்டவருடைய சித்தம் பழையற்பாடுல ஜட்ஜஸுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் மக்களை நியாயமா ஆளணும்னு கொடுத்த ஒரு ரூல் இல்லைங்களா. ஒரு பழி வாங்குறதுல ஒரு தண்டனை கொடுக்கறதுல அவங்க அந்த கிரைமுக்கு மிஞ்சி தண்டனை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்லுக்கு பல், அவன் ஒரு பல் இது பண்ணானா அதுக்கு ஏற்ற தண்டனையை கொடுன்றதுக்காக கொடுத்த ஒரு காரியத்தை இவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய பழிவாங்குற ஒரு குணத்துக்கு அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை கரெக்ட் பண்ணும்படிக்கு தான் ஆண்டவர் பல உதாரணங்களை கொடுத்தார். தீமையானவனை எதிர்க்காதே, ஒரு கன்னத்துல உன்னை ஒருத்த அடிச்சானா ரைட் சீக்ல உன்னை அடிச்சானா அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமி, ஒருத்தன் உன் சட்டைய கோர்ட்ல விசாரிச்சு உன்னை சூ பண்ணானா உன் அங்கேயும் அவனுக்கு கொடு, ஒருத்தன் உன் 1 மைல் தூரம் உன்னை போ சொன்னானா அவன் கூட 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. பாருங்களேன், இதெல்லாம் நம்ம திருப்பி 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 படிக்கணும், திருப்பி திருப்பி படிக்கணும். அது அப்பதானே நம்ம ரத்தத்துல வரும் இல்லைங்களா. திருப்பி திருப்பி படிச்சாதான் நல்லது, ரொம்ப கொண்டாள் படிச்ச பிறகு நம்ம மனப்பாடமா வந்துடும். சரி, கடைசியாக கடைசி பகுதி 43-48 வரைக்கும் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக என்ன சொல்றாரு, பிரதான கற்பனை 2வது கற்பனையை எடுத்து அவர்களுக்கு சொல்றாரு. 2வது கற்பனை என்ன, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் உன்னுடைய பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு. அதை எப்படி எவ்வளவு சமர்த்தியமாக அவங்க ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம், உன்னை பிறனை நேசிப்பாயாக, நீ உன்னை அன்பு கூறுவது போல் அப்படின்றத எடுத்துட்டு வெறும் உன் பிறனை நேசிப்பாயாக அப்படின்ட்டாங்க. ஏன்னா அன்பு கூறுவதனுடைய அளவை நாம் முடிவு பண்ணிக்கலாம், எவ்வளவு அன்பு கூறணும்னு அந்த லெவலில் எடுத்துட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்களால அன்பு கூற முடியாது. அது மாத்திரம் இல்லாம தங்களுடைய வெறுப்பான கசப்பான கொலதார இதயத்தை நியாயப்படுத்திக்குவதற்காக இன்னொரு கட்டலையும் அதுல சேர்த்துட்டாங்க. என்ன சேர்த்தாங்க, உன் சத்ருவை பகைப்பாயாக. நான் சொன்ன முழு பழையற்பாடுலயும் அந்த கற்பனை கிடையவே கிடையாது. உன் சத்ருவை நேசிப்பாயாக, உன்னுடைய பிறன் உன்னுடைய சத்ரு கூட உன்னுடைய பிறன் தான் பழையற்பாடு சொல்லுது இல்லைங்களா. இவங்க அதை புரட்டி போட்டதாக பாக்குறோம். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு தப்பான மதத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. வேதத்தை புரட்டணும்னா என்ன ஆகும், நம்மளும் பைபிள் வச்சுக்கலாம், நம்மளும் சபைன்னு வச்சுக்கலாம், நம்மளும் கிறிஸ்தவங்கன்னு கூப்பிட்டுக்கலாம், யெகோவாத்தான் ஆராதிக்கிறோம்னு சொல்லிக்கலாம். ஆனா யெகோவாக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மதத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். பாருங்களேன், வேதத்தை புரட்டுறத விட ஒரு பெரிய பயங்கரமான காரியம் கிடையாது. பாருங்களேன், அதுதான் அவர் கரெக்ட் பண்ற நம்ம நாடு அப்படித்தான் இருக்குன்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல ஏன் இத்தனை மதங்கள் இத்தனை சபைகள் இத்தனை கள்ளப்போதகங்கன்னா, இதெல்லாம் வேத புரட்டுதல்னால வந்த ஒரு நிலைமை. பாரம்பரியம் எடுத்து பாருங்க, இந்த பக்கம் கேத்தலிக் எடுத்தாலும் சிஎஸ்ஐ எடுத்தாலும் எல்லாமே ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, வேத புரட்டுதல்னால தான் இப்படி ஆயிப்போச்சு இல்லைங்களா. வேத புரட்டுதல்னால தான் இப்படி ஆயிப்போச்சு. இது வந்து இதான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்மள இப்ப நம்ம என்னங்க விசேஷமா நீங்களாம் புரட்டுறது இல்லையான்னு. நம்மளுடைய சபை கோட்பாடே இல்லைங்களா, அட்லீஸ்ட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேதம் வேதமா படிக்கணும். அது நம்ம எவ்வளவு தான் குற்றப்படுத்தினாலும் சரி, அது எவ்வளவு தான் நம்ம தரமட்டம் ஆக்கினாலும் சரி, வேதம் வேதமாக பார்க்கணும். அது நமக்கு ஏற்றபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மனிதர்களை நம்ம இங்க நிக்க வச்சுட்டோம்னா போச்சு. நம்ம பேரை மாத்திக்கணும் பேசாம. ரிஃபார்ம்டுனா என்ன, ஏசு என்ன பண்ண பாக்குறாரு அங்க, மார்ட்டின் லூத்தர் கால்வின் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இதைத்தான் நீங்களாம் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க, ஆனா வேதம் இதுதான் சொல்றது. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், வேதம் இதுதான் சொல்லுது. அதாங்க ரெஃபர்மேஷன் இல்லைங்களா. பைபிள் இதான் சொல்லுது. நீங்க என்ன கேட்டுக்கிட்டு நீங்க எப்படி வாழ்ந்துகிட்டுனா இருக்கலாம், ஆனா பைபிள் இதான் சொல்லுது. யாருக்கும் முகதாட்சணை பார்க்காம எந்த மனுஷனும் பார்க்காம பைபிள் இதான் சொல்லுது அப்படின்னு போதிக்கிற ஒரு சபை தான் ரிஃபார்ம்ட் சர்ச் இல்லைங்களா. அது யாரை குற்றப்படுத்தினாலும் சரி, அது என்ன அடிச்சாலும் சரி, உங்களை அடிச்சாலும் சரி, அது அப்படிதான் போதிக்கணும் நம்ம. அதுலதான் நம்ம ஸ்பெஷல், வேற எதுலயுமே இல்லை. இல்லைங்களா? அதான் ரிஃபார்ம்டு சர்ச் வேதம் இதாங்க சொல்லுது, இதாங்க ரெஃபர்மேஷன். ஏசு இந்த பிரசங்கம் பண்ணதே ஒரு ரெஃபர்மேஷன் சர்மன் இல்லைங்களா? சரி, நாலு உதாரணங்கள், கொலை, விபச்சாரம், டைவர்ஸ், ஆணைகள், பழி வாங்குதல், பிறனை நேசிக்கணும். இந்த ஆறு உதாரணங்களை வச்சுதான் அவங்களுக்கு அவங்க பாவத்தை உணர்த்துற. சரி, இந்த கடைசி உதாரணம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி உதாரணம் வந்து பிரதான ரொம்ப உயர்ந்த உதாரணத்தை அவர் எடுக்கிறார், கடைசியா முடிக்க போறாரு. கடைசி அடி சரியா கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த பிரதான கற்பனை அவர் எடுத்து அங்க பேசுறாரு. பாருங்களேன், அந்த அன்புன்றது பிரதானம் நம்ம பாக்குறோம், அன்பே பிரதானம்னு பாக்குறோம். ஆனா சத்ருவ அன்பு கூறுற அளவுக்கு லெவலுக்கு ஒருத்தன் வந்துட்டானா அது உயர்ந்த நிலைமை தேவ ராஜ்யத்தில். பாருங்களேன், உயர்ந்த நிலைமை, பெரிய கிருபை அது தேவ ராஜ்யத்தில். அதை வந்து இந்த மக்கள் வந்து அதை எவ்வளவு குழப்பி எவ்வளவு புரட்டி போட்டிருக்காங்க நம்ம பாக்குறோம். அதை கரெக்ட் பண்ணும்படிக்கு அந்த காலத்தில் நான் சொன்ன பரிசேயர் யூத மதம் வந்து எல்லாருனாலையும் பார்க்கப்படுறது ஒரு வெறுக்கிற மதம். இந்த பரிசேயர்கள் யாரை பார்த்தாலும் வெறுப்பாங்க, சமாரியர்களை வெறுப்பாங்க, பொதுவான வேதத்தை அறியாத மக்களை வெறுப்பாங்க, அஞ்ஞானிகளை வெறுப்பாங்க, ரோமரை வெறுப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னு செவருங்களை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள். பாருங்களேன், உங்க இது வேற எங்க இது வேறன்னு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை கரெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக அவர் அஞ்சு கொள்கைகளை எடுத்து சொல்றார். பாருங்களேன், அன்பை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்னு அஞ்சு கொள்கைகளை நம்ம போன வாரம் மூணு பார்த்தோம். முதலாவது கொள்கை என்ன? 44 வசனத்தில் ஆரம்பிக்குது,
நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
பாருங்க, தான் முதலாவது கொள்கை, சத்ருவை நீ நேசிப்பாயாக. அதான் முதலாவது கொள்கை இல்லைங்களா? சத்ருவை நேசிப்பாயாக. இது வந்து இதான் நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொள்ள வேண்டிய ரூல், நம்ம நடக்க வேண்டிய ரூல். இதுவரை படிச்சுட்டு போறது இல்ல. நீங்க என்னாச்சும் பாருங்க, உங்க வேலையிலயும் சரி, உங்க குடும்பத்திலயும் சரி, உங்க வாழ்க்கையிலயும் பிறத்திலயும் யார் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சத்ருவா இருக்கிறாங்க? யாராவது ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ உங்க மனசுல அப்படி கொண்டு வாங்க. அவங்க நீங்களை நினைச்சு பாத்தீங்கன்னா, பிடிக்காதவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம்னா இப்படித்தான் இருக்கு. இது இன்னைக்கு நம்ம ஒருவேளை படிக்கலாம், இன்னுமே இதை மறக்காம இன்னுமே நம்ம நடக்கிறது இப்படித்தான் நம்ம நடக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம விரும்புற தேவராஜ்யத்தின் மக்களாக. அவங்க மேல நமக்கு இருக்கக்கூடிய கசப்பான ஃபீலிங்ஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா இதுதான், இதை எடுத்துட்டு போய் அங்கத்தான் அப்ளை பண்ணணும். இது வரை படிச்சுட்டு போறது இல்ல. அவர்களை நேசிங்கள் அப்படின்னா அவங்க மூஞ்ச பார்த்தாவே எனக்கு பிடிக்கலங்க பாஸ்டர், அவங்கள போய் நான் எப்படி நேசிக்கிறது, கோபமா வருது, குத்தலாமான்னு வருது எனக்கு, நான் போய் அவங்கள எப்படி நேசிக்கிறதுலாம். அதான் ஆண்டவர் நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியும் இல்லைங்களா? இது வந்து நேசம் வந்து அவங்கள போய் உடனே முத்து கொடுத்து அவங்களை அணைச்சி அவங்கள கொஞ்சம் சொல்லல ஆண்டவர் இல்லைங்களா? அது அவர் சொல்லல. நேசம்ன்றது நம்ம ரொம்ப பிடிக்கிற மாதிரி அவங்களை அப்படியே பாசத்தோடு பொங்கணும் உருகணும் அவங்ககிட்ட அப்படியெல்லாம் அவர் சொல்லல. இங்க ஒரு நேசம்னு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை வந்து அகாப்பேன்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இன்னொருத்தர் நமக்கு அவங்க பிடிக்காம இருக்கலாம், அவங்க கேரக்டரே ஒரு மாதிரி இருக்கலாம், திருடர்களா இருக்கலாம், கொலகாரங்களா இருக்கலாம், அதெல்லாம் போய் பிடிக்கணும், அந்த கேரக்டர் எல்லாம் விரும்பணும்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? அவங்களுக்கு மிகுந்த நன்மையை நாடுகிற ஒரு குணம் நமக்கு இருக்கும். அவங்களுடைய தேவைகளை எப்படியாவது நான் நிறைவேற்ற முடியுமான்ற ஒரு குணம் நமக்கு இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்றார் இல்லைங்களா? அதுதான் சத்ருவை நீ நேசிப்பாயாக அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததான் இந்த நேசிப்பாயாக அப்படின்றது வந்து ஒரு அன்புன்னும் போது நம்ம நம்ம வாழ்ற காலத்துல ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு ஒரு எமோஷனலாவே பாக்குறோம், ஒரு ஃபீலிங்காவே பாக்குறோம். பைபிள் அன்புன்னு சொல்லும் போது ஃபீலிங்கை பத்தி அது பேசல, இட்ஸ் அன் ஆக்ஷன், ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். பாருங்களேன், நம்ம 1 கொரிந்தியரை பார்ப்போமே, போன வாரம் பார்க்கணும்னு இருந்த ஆனா நம்ம விட்டுட்டோம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை எடுங்க. 13 அதிகாரம் 4 வசனம்,
அன்பு நீதிய சாந்தமும் தயவும் உள்ளது.
பாருங்களேன், இந்த 4 வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா 15 குணங்கள் இதுதான் அன்பு. வாட் இஸ் லவ்? இந்த 15 குணங்கள் தான் அன்பு. அதை விவரிக்கிறார். என்ன அன்பு என்பது? அன்புன்றது வந்து ஒரு அசைவம் இல்லாம, ஒரு உணர்வு ஒன்னும் செயல் இல்லாம, வெறும் உணர்வை பொறுத்தது மாத்திரம் இல்ல அன்பு. அன்புனா என்ன அப்படின்னா, அன்புனா என்ன சொல்றாரு,
நீடிய சாந்தம்.
அன்புனா இதான், முதலாவது அன்பு என்ன இருக்கணும், நீடிய சாந்தம். அன்பு கூறுறனா உன் பிறனிடத்தில் அன்பு கூறுனா நான் என்ன பண்ணணும், என் பிறனிடத்தில் நீடிய சாந்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன, அவங்களுடைய பலவீனங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபால்ஸ், அதெல்லாம் உடனே எடுத்து எரிஞ்சு ஹெட்மாஸ்டர் மாதிரி அவங்களுக்கு தலையில கொட்டுறதோ இது பண்றதோ பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கும், பொறுமை காட்டுறது. ரொம்ப கோபம் தான் வருது எனக்கு, ஆனா அவங்ககிட்ட நான் பொறுமையா நடந்துக்குவேன். பாருங்களேன், பொறுமையா நடந்துக்குவேன். எப்ப பாரு நம்ம கொட்டுறவர்களா, எப்ப பாரு பொறுமை இல்லாதவர்களா நம்ம நடந்துகிட்டோம்னா, பாருங்க இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலுங்க. உலகத்திலயும் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, நீங்க எப்படி மக்களோடு, நம்ம மக்களோடு நல்லா செயல்பட்டா தான் நம்ம பிசினஸ்லயும் சரி உலகத்திலயும் சரி முன்னுக்கு வர முடியும்னுவாங்க. சில பேருக்கு கேரக்டர் வந்து அவங்க இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ண முடியாதனால உறவுகளே வளர்த்துக்கிறதுக்கு ஆகுறது இல்ல. இது அருமையான ஒரு வழி. எத்தனையோ புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா, இது எவ்வளவு அருமையான வழி பாருங்க. அன்பு முதலாவது என்ன செய்யும், நீடிய சாந்தம், மற்றவர்களுடைய குற்றங்கள் மற்றவர்களுடைய பலவீனங்களோடு நாம் பொறுமையா இருக்க செய்யும். அடுத்ததாக தயவு, தயவு தயவும் உள்ளது. லவ் இஸ் கைண்ட்னஸ். அன்பு முதலாவது அன்பு செய்யறேன்னா நான் பொறுமையா இருப்பேன் மற்றவங்களோடு. ரெண்டாவதாக கைண்ட்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு பார்த்துட்டா அதை எப்படியாவது சின்ன சின்ன விஷயங்களையும் ஹெல்ப் பண்ண முடியுமா பாருங்களேன், அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் அடுத்ததாக பொறாமை இல்லை, பொறாமை இல்லை. ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டா இருக்கு அது அன்பு. பாருங்களேன், மற்றவங்களுடைய சந்தோஷத்துல மற்றவங்களுடைய வெற்றியில சந்தோஷப்படுற ஒரு குணம், பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அப்படின்னா தொடர்ந்து படிங்க, தன்னை புகழாது. தன்னை புகழாதுன்னா ஒரு ரொம்ப வெளிப்பிரகாரமான ரொம்ப ஷோ காட்டாது அன்பு. பாருங்களேன், எனக்கு எவ்வளவு இருக்கு பாரு, நான் எவ்வளவு திறமை உள்ள ஆள் பாரு அப்படின்னு, எனக்கு எவ்வளவு பெரிய ஆள் பாரு அப்படின்னு இருக்காது, ஷோ காட்டாது. அதுக்கப்புறம் இருமாப்பாக இராது. பாருங்களேன், புகழாது இருமாப்பாக இருக்காதுன்னு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. புகழாதுன்னும் போது வெளியில பந்தா காட்டாது அன்பு, அன்பு ரொம்ப பெருசா தன்னை காமிச்சிக்காது. அடுத்ததாக இருமாப்பா இருக்காதுன்னா அது இன்டர்னலா குறிக்குது, உள்ளுக்குள்ள வந்து என்னை பத்தி பெரிய எண்ணங்கள் எனக்கு இருக்காது, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு என்ன எவ்வளவு பெரிய இது இருக்குது, எவ்வளவு அனுபவம் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய இது இருக்காது. அப்புறம்
அயோக்கியமானதை செய்யாது,
பாவமானதை செய்யாது. படைங்க, அப்புறம்
தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
சரி, ரொம்ப வேகமா போயிட்டீங்க. அதுல தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், அதுக்கு விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். படிங்க இன்னொரு வாட்டி, அயோக்கியமானதை செய்யாது. இங்கிலீஷ்ல என்ன வருது எனக்கு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல லவ் டஸ் நாட் பிஹேவ் ரூட்லி, ரூடா நடந்துக்காது இல்லைங்களா. அயோக்கியமானதுன்னா ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல, ரூடா நடந்துக்காது, உடனே எடுத்துரிஞ்சு ரூடா நடந்துக்காது. அப்புறம் அஞ்சாவது வசனம் படி,
அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது.
தற்பொழிவுனா ஒரு ஒரு செல்பிஷா இருக்காது இல்லைங்களா, ஒரு செல்பிஷா இருக்காது. அப்புறம் சினமடையாதுன்னா அப்படியே எரிஞ்சு கோவப்படுறது, சில பொருளுங்கெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப கோவப்படுறது இல்லைங்களா, ரொம்ப அவுட்பர்ஸ்ட் ஆஃப் ஆங்கர்ஸ் அப்படி இருக்காது அன்பு. அப்புறம்
தீங்கு நினையாது,
தீங்கு நினையாது, மற்றவங்களை பத்தி கெடான சிந்தனை நினைக்காது. அவங்க அவங்க எப்படி அவங்களுக்கு அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும்னு அன்புக்கு நாசமா போவீங்க, நீங்க நீங்க மோசமா போவீங்க, ஒன்னும் எல்லாம் போவீங்கன்ற எண்ணம் எல்லாம் அன்பு இருக்கிறவங்களுக்கு வரவே வராது. எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது நினைக்க பார்க்கும், அதான் அன்பு. அப்புறம்
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
சத்தியத்தில் சந்தோஷப்படும், மற்றவங்களுக்கு அநியாயம் நடக்கும் போது அதெல்லாம் சந்தோஷப்படாது. அப்புறம்
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
பாருங்களேன், இதான் அங்க குணம், அன்பின் குணம். இப்படி நம்ம இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க, நமக்கு பொறுமை இருக்கா, மத்தவங்க கைண்டா இருக்கிறோமா, இந்த குணங்கள் 15 ஆக்ஷன் வேர்ப்ஸ். இதெல்லாம் அன்புனா சும்மா அன்புன்னு நம்ம சொல்லிக்கிறது இல்ல, ஆக்ஷன் வேர்ப்ஸ். இந்த 15 குணங்கள் நமக்கு இருக்கா, அதைத்தான் சொல்றார். இயேசு இப்படித்தான் இருந்தார் இல்லைங்களா, ஆண்டவருடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பு. அதனால தான் ரெண்டாவது பிரதான கற்பனை, நீ உன்னை அன்பு கூறுவது போல் உன்னுடைய பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா எப்படிங்க அன்பு கூறுது, உன் சத்ருனிடத்தில் அன்பு கூறுனா இப்படித்தான் அன்பு கூறணும். இதான் அன்பினுடைய விளக்கம் பாருங்களேன். சரி, அடுத்ததாக நம்ம முதலாவது என்ன பார்க்கிறோம், அஞ்சு கொள்கைகள். மத்தேயு 5வது அதிகாரத்துல 44 இருந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு அஞ்சு கொள்கைகள், அதை கரெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. முதலாவது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை ஸ்நேகியுங்கள். 44 verse 5 44, ஸ்நேகியுங்கள் முதலாவது கொள்கை. ரெண்டாவது, உங்களை இதுல ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வர்றது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். அடுத்ததாக அவர் சொல்றது இல்லைங்களா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். ரொம்ப போன வாரம் நம்ம பார்த்தோம், இது ரொம்ப பிராக்டிக்கல், ரொம்ப ஒரு மெடிசினலான ஒரு இது தெரியுங்களா உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம யார் யார் மேலேயாவது நம்ம கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது, அவங்க மேல கசப்பு ரொம்ப கோமா வருது ஆத்திரமா வருதுன்னா ஒரு மாசம் அவங்களுக்காக ஜபம் பண்ணி பாருங்க. ஒரு மாசம் ஆண்டவருக்கு முன்பதாக அவங்களுக்காக ஜபம் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா, அவங்க அந்த ஜபம் ஆண்டவருக்கு சன்னிதி நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த ஜபம் நம்ம ஆத்மால இருக்கக்கூடிய கசப்பை தொடச்சி எடுத்துருது. அவங்க மேல ஆண்டவருடைய அன்பு, அவங்க மேல அவங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வருது. இந்த வெறுப்பு என்ன செய்யுது, கோபம் என்ன செய்யுது, அவங்க எப்படா சாவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எப்படா கேடு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை, அது உங்களை நம்ம துன்பப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், துன்பப்படுத்துறது எப்படின்னு போட்டிருக்கு, உங்களை சபிக்கிறவர்கள், உங்களுக்கு உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களுக்கு உங்களை நிந்தித்து உங்களுக்கு அதெல்லாம் செய்யறவங்கள நம்ம எப்படிங்க நேசிக்க முடியும், கோபம் தான் வருது, இப்படி பண்ணிட்டாங்களே ஆத்திரம் தான் வருது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க பாருங்களேன், ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணுங்கன்னா என்ன மாதிரி ஜபம் பண்றது, ஆண்டவரே அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு வந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னா ஜபம் பண்றது இல்ல, அவங்களுக்கு மிகுந்த நன்மை நடக்கணும். இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய நன்மை வந்து அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜபம் பண்ணணும் இல்லைங்களா, அவங்க ரட்சிப்புக்காக அவங்களுடைய மீட்புக்காக நம்ம ஜபம் பண்ணணும். அந்த மாதிரி செய்யற ஜபம் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பை தொடச்சிட்டு அவங்க மேல அன்பை நிரப்புது. ரெண்டாவது பிரின்சிபல், முதலாவது லவ் யுவர் எனிமீஸ், ரெண்டாவது ப்ரே ஃபார் யுவர் பெர்சிக்யூட்டர்ஸ், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். மூணாவதாக என்ன சொல்றாரு, இல்ல அது முடிஞ்சிருச்சு, அதான் நான் இதுல 45வது வசனத்தில் பாருங்களேன், இப்படி செய்வதால் மூணாவதாக இந்த மாதிரி அன்பு காட்டுறதுனால நீங்க உண்மையான கடவுளுடைய பிள்ளைன்றத நிரூபிக்கணும், கடவுளுடைய பிள்ளைன்றத பிரதிபலிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கிறிஸ்டியானிட்டிக்கு இருக்கக்கூடிய பெரிய சாபமே என்னன்னா, எல்லாரும் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாங்க, அதை ப்ரூவ் பண்றவங்க யாரும் இல்லை இல்லையா. நீ கிறிஸ்டியன், எதை வச்சு கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போறேன் பேப்டிசம் எடுத்துட்டேன், நீ ப்ரூவ். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க, இந்துஸ் கூட சொல்லிக்கிறாங்க, முஸ்லீம் கூட சொல்லிக்கிறாங்க, ஆனா உண்மையான கடவுளுடைய பிள்ளை நீ, பரலோகத்துக்கு போற பிள்ளை நீன்னு எப்படி நிரூபிக்கணும், இந்த மாதிரி அன்பு காமிச்சுதான் பாருங்களேன். மத்த மதங்களுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் இயேசு இந்த பிராவ பிரசங்கத்துல காட்டுறாரு. மத்த மதங்கள்ல ஜபத்துக்கு போறாங்க, அதை செய்யறாங்க, காணிக்க கொடுக்கறாங்க, என்னென்ன தர்மம் பண்றாங்க, ஆனா கிறிஸ்டியானிட்டிக்கும் மத்த மதத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன, கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் எனிமீஸையும், ஒரு கிறிஸ்டியன் தான் ஒரு எனிமீஸும் லவ் பண்ணக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த திறமை அவனுக்கு இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க, வெறும் வெறும் நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் சொல்றதுக்கு இதுல இது இல்ல, நீ எப்படி அதை நிரூபிக்கிற, அதைத்தான் ஆண்டவர் இங்க கேட்கிறார். ஒரு அவிவிசுவாசி பாருங்க, இது ரொம்ப நான் போன வாரம் உங்களுக்கு அழகா இதை காமிச்சேன், உங்க சத்ருக்களை நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இதனாலே கடவுளுடைய பிள்ளைன்றத நீங்க உலகத்துக்கு நிரூபிங்க, அதைத்தான் சொல்றார். இயேசு அருமையா இதை செஞ்சதை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, இயேசு தான் இதுக்கு முன் உதாரணம். அவருக்கு நடக்கக்கூடாத கொடுமையை செஞ்சு சிலுவையில் எடுத்துட்டு போய் அவரை தொங்க விட்டாங்க, தொங்க விட்டு ரொம்ப சத்ருக்கள் தான் சுத்தி அவர் இருக்கிறாங்க சிலுவையை சுத்தி, அவர் என்ன பண்ணார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணார் இல்லைங்களா, ஜெபம் பண்ணார். அவங்களுக்கு எவ்வளவு கசப்பு வந்திருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் மேலையும் செய்யக்கூடாத அந்நியாயம் செஞ்சாங்க, ஆனா அவங்களுக்காக பிதாவே அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அந்த ஜபம் தான் என்ன பண்ணுச்சு, அவர் மெய்யாகவே தேவ குமாரன்னு பக்கத்துல இருக்கிற திருடனுக்கு புரிய வச்சுச்சு. கீழே இருக்கிற நூற்றுக்கு அதிபதி சொன்னான், இவர் மெய்யாகவே தேவகுமாரன் அப்படின்னு சொன்னான். பாருங்களா, அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு காலத்திலையும், ஆரம்ப காலத்திலிருந்து எடுத்து சீர்திருத்த காலத்தின் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இம்பாக்ட் பண்ணது. இந்த மாதிரி வாழ்ந்துதான், இந்த மாதிரி நடந்துதான். எனக்கு, நான் படிச்சிருக்கிறேன், ஒரு ரிஃபார்மர் ஜார்ஜ் விஷாட்டுன்னு அவர் பேர், ரொம்ப பயங்கரமா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வாட்டி அவருக்கு மரண தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன், இயேசுக்காக அவர் நின்னாரு, பைபிளை பிரசங்கம் பண்ணாருன்னு மரண தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் எடுத்துட்டு போய் எரிக்கணும் ஒரு இடத்துல. எரிக்கிறதுக்கு போறதுக்கு முன்பதாக அவரை எரிக்கணும்னு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து, அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வு, ஏன்னா இவர் ஜார்ஜை பத்தி நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப செயின்ட், ஒரு தப்பும் பண்ணாதவரு, இவரை போய் எரிக்கிற தண்டனை எனக்கு கொடுத்துருக்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தத்தோடு எடுக்கவே முடியாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, எரிக்கணும், எல்லாம் எரிங்கன்னு ஆர்டர் எல்லாம் கொடுக்கறாங்க கமாண்டர் எல்லாம். அவர் எரிக்கவே நின்றுட்டு இருக்காரு, அவர் எரிக்கவே மாட்டேன்றாரு, ஏன்னா அவரால் முடியல. அப்போ நான் இதை பாவத்தை எப்படி செய்வேன்னு நிக்கிறார். அப்போ ஜார்ஜ் விஷாட் வந்து அந்த மனுஷனை கட்டி பிடிச்சி அவருக்கு ஒரு முத்து கொடுத்து, கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு முத்து கொடுத்து, இது ஒரு டோக்கனா இருக்கட்டும், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நான் உன்ன மன்னிச்சுட்டேன், நீ தைரியமா செய், அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அவர் அப்புறம் அதுக்கப்புறம் எரிச்சார். அவர் மாத்திரம் இல்ல, அதை பார்த்த நிறைய பேர் விசுவாசியா மாறினாங்க அப்படின்னு வருது. பாருங்க, அதான் தட் இஸ் த இம்பாக்ட். உன் சத்துருக்களை நீ நேசிச்சு காமியா இந்த உலகத்துக்கு, நீ கிறிஸ்டியன், உன்னை துயரப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி காமி. இந்த மாதிரி நீ அன்பு காட்டுறதுனால தான் உலகம் பார்க்க முடியும் நீ உண்மையான கடவுளுடைய பிள்ளை அப்படிதான் அதை சொல்றாரு. பாருங்களேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் ஆண்டவர் அருமையா பயன்படுத்துறாரு. என்ன எக்ஸாம்பிள், 45 இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஏன் 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 எப்படி தெரியும் புத்திரர், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் எப்பேற்பட்டவர்ன்றத காட்டுறார் இதுல. ஆண்டவர் எப்பேற்பட்டவர், இயேசு எப்படி பார்த்திருக்கிறார் பாருங்களேன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையும் பராமரிப்பையும் ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுறார். இந்த உலகத்தை ஆளுகிறது தேவன், ஆனா இந்த உலகத்தை எப்படி செய்கிறாரு பாருங்களேன். இயேசு வந்து இந்த உலக இயற்கையை எப்படி பார்த்தாருன்னு இதுல பார்க்க முடியும். நம்ம ரொம்ப கிராண்டடுக்கு எடுத்துக்கிறது என்ன, ஒரு நைட்டு வந்துச்சுன்னா அடுத்ததாக என்ன வரும், காலையில வந்தே வரும். நாளைக்கு வரமா இல்லையான்னு யாராவது சந்தேகமா தூங்குனீங்களா, நாளைக்கு திருப்பியும் நைட்டா இருக்க போதா அப்படின்னு, இல்லவே இல்லை. நம்ம ரொம்ப கிராண்டடுக்கு எடுத்துக்கிறோம். ஆனா இயேசு எப்படி வாழ்க்கையை பார்த்திருக்கிறாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு, பாருங்களேன், சூரியனை உதிக்க பண்ணி இல்ல, தமது சூரியனை, தமது சூரியனை அப்படின்னா என்ன, அதை உருவாக்குனவர் அவர் தான், அதை உருவாக்குனதுனால அவருடைய சூரியன், he rises his sun, அவருடைய சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிறார். பாருங்களா, அவர் சிருஷ்டிப்பும் பராமரிப்பும் அதுல அடங்கி இருக்கு. சிருஷ்டிப்பு எப்படி, தமது சூரியன்ன்றதுனால அவர் தான் அதை உருவாக்குனாருன்னு காட்டுறாரு. அடுத்ததாக அதை உருவாக்கி தானா விட்டுட்டது இல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில உதிக்க பண்றது அவர் தான் அது. உனால பார்க்க முடியுதா, இயேசு அப்படித்தான் பார்த்திருக்கிறார். அவர் உதிக்க பண்ணலன்னா காலையில சூரியன் வர முடியாது. எப்படிங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமா உதிக்க பண்றார், இயேசு ஒவ்வொரு நாளும் அவர் தான் உதிக்க பண்றார். எப்படி, யார் மேல உதிக்க பண்றாரு,
நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
பாருங்களா, நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா, இன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை ஆராதித்து சபைக்கு வந்தேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா, இல்ல, அதை கிராண்டட்க்கு எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனா இயேசு அப்படி பார்த்திருக்கிறாரு பாருங்களேன். சில இடங்கள்ல இந்த கன்னியாகுமரி மாதிரி இடங்கள்ல போய் பார்த்தோம்னா இருளா இருக்கும், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் லைட் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல்லு உலகமே பிரைட்டா இருக்கும். அந்த சூரியன் உதிக்கிறது அது பச்சைப்பாத, இந்த உலகம் இருக்கிறதே எல்லாத்துலயும் பார்ஷியாலிட்டி. யோசிச்சு பாருங்களேன், சாப்பாடு எடுத்தா பார்ஷியாலிட்டி, ஏழையும் பணக்காரங்க ஒரே மாதிரியா சாப்பிடுறாங்க, இல்ல தண்ணி எடுத்தாலும் இவங்களுக்கு ஸ்பெஷல் வாட்டர் அவங்களுக்கு நார்மல் வாட்டர், எல்லாத்துலயும் பார்ஷியாலிட்டி. ஏன், ஒரு பிளைட்ல போனாலும் பிசினஸ் கிளாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பெரிய சேரு, பெரிய சாப்பாடு, மற்றவங்களுக்கெல்லாம் ஆர்டினரி. ட்ரெயின்ல போனாலும் ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது. பாவம் அடிச்சு மிருகம் ஆடு மாடுங்க மாதிரி ஒழுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு வருவாங்க. ஆனா இது என்ன இருக்குது இல்லைங்களா, ரிசர்வ்டுன்னு இருக்கு. எல்லாத்துலயும் பார்ஷியாலிட்டி. ஆனா சூரியன் எங்கேயாவது பார்ஷியாலிட்டி பாக்குதா? பேலஸ்லயும் ஒரே மாதிரி தான் அடிக்குது, ஒரு குடிசையிலயும் ஒரே மாதிரி தான் அடிக்குது இல்லைங்களா. ஒரு பணக்காரனுக்கு ஜாஸ்தி சூரியன் அடிக்குது, இல்ல அவனுக்கும் அதே சூரியன் தான். இவனுக்கு ஒரு பெரிய கிரிமினல் பாவியா இருக்கிறான், ஜெயில இருக்கிறான், அவன் ஜன்னல்ல சூரியனே வருது இல்லையா, இல்ல அவனுக்கும் அதே மாதிரி தான் அடிக்குது. பார்ஷியாலிட்டியே இல்லாத உதிக்க வைக்கிறார், டெய்லி வர வைக்கிறாரு. பார்ஷியாலிட்டியே இல்லாம எல்லோர் மேலயும் அதை உதிக்க வைக்கிறார் இல்லைங்களா. அதான் அவர் அதுல சொல்றத பாக்குறோம். ஏமாத்துறவனும் பாவியும் எல்லாருக்கும் ஒரு சர்ச் மேல மாத்திரம் ரொம்ப அழகான சூரியன், மத்தவங்க மேல வித்தியாசமா இருந்தா பார் மேலாம் இருளா இருக்கா? இல்ல, பார் மேலயும் அடிக்கிற சூரியன் தான் சர்ச் மேலயும் அடிக்குது. பார்ஷியாலிட்டியே இல்லாம ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, திடீர்னு பார்த்தா நல்லா வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, உடனே மழை பெய்யுது. எவ்வளவு அவசியம் மழை இல்லைங்களா, பயங்கரமா மழை பெய்யுது. நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேர் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தாங்க நம்ம ஊருக்கு மழை வருதுன்னு. ஒரு மண்ணும் கிடையாது, இந்த உலகத்துல எந்த நல்லவங்களும் கிடையாது. ஆண்டவர் உதிக்க மழைய வர பண்றார், பாவிகளா இருந்தாலும் இல்லைங்களா, எவ்வளவு விக்கிர ஆராதனை பண்றவர்களா இருந்தாலும் ஆண்டவர் மழை மழை பெய்ய பண்றார். அதான் அங்க சொல்ற பச்ச பாதம் இல்லாம ஒரு இடத்துல கம்மியா பெய்யுது, ஒரு இடத்துல அதிகமா பெய்யுது. ஆனா நோ பார்ஷியாலிட்டி, அவர் பராமரிப்புல. இதுக்கு பேர் தான் கால்வின் சொன்னார், காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. எல்லோருக்கும் ஆண்டவர் கிருபை காட்டுறார், கிருபை காட்டுறார். ஏன் அப்படி காட்டுறாரு? எல்லோருக்கும் பொதுவா நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா, ஒருவேளை சூரியன் உதிக்காம போய் மழை வராம போச்சுன்னா என்ன ஆகும்? எந்த செடியும் வளர முடியாது, எந்த சாப்பாடும் கிடைக்காது, எந்த இதுவும் இல்ல, எல்லாம் காஞ்சி நம்ம பூமிய பிளானட் மார்ஸ் மாதிரி ஆயிடும். ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான காரியம். அதை எடுக்கிறார் உதாரணமாக. ஏன் இதை ஆண்டவர் செய்யறாரு? அதுவும் எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க, விக்கிர ஆராதனை செய்யறவங்க இருக்கிறாங்க, தன்னை அறிந்தோ நன்றி செலுத்தாதவங்க இருக்காங்க. அவங்க மேல எல்லாரையும் பார்ஷாலிட்டி இல்லாம உதிக்க பண்றார். ஏன் உதிக்க பண்றாரு? அதான் ஒரு நாள் உதிக்க பண்றாரா, 10 வருஷம் உதிக்க பண்றேன், அதுக்குள்ள நீ மனம் திரும்பினா உண்டு, இல்லன்னா அடுத்த நாள்ல இருந்து உனக்கு இருள் தான் அப்படின்றதா? இல்ல, 100 வருஷ கணக்குல வாய்ஸ் எல்லாம் சூரியன் உதிக்குது. ஏன் ஜெனரேஷன் ஜெனரேஷனா உதிக்க பண்றாரு? ஒவ்வொரு நாளும் எடுத்து உதிக்க பண்றாரு, அவருடைய சூரியனை எடுத்து உதிக்க பண்றாரு. ஏன் அதை செய்யறாரு? ஆண்டவர் இதுல இருந்து என்ன மெசேஜ் நம்ம கொடுக்கறாரு? முதலாவது மெசேஜ் ஆண்டவர் இதுல சொல்லல, முதலாவது மெசேஜ் என்ன தெரியுங்களா? இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம், இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. இந்த கிருபையின் காலத்துல பொதுவா எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆனா ஜட்மெண்ட்னு ஒரு காலம் வரப்போகுது. அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன இடம்? காரிருளான இடம். அங்க ஒரு டிராப் தண்ணி ஒரு டிராப் மழையும் வராது, அந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. ஆனா அது வர்றதுக்கு முன்பாதான் இட்ஸ் அ காமன் கிரேஸ், இது கிருபையின் காலம். ஒரு நாளும் முந்தானத்தை நான் யோசிச்சேன், ஒரு பொய் சொல்லிட்டேன் ஆபீஸ்ல, ரொம்ப தப்பு, ரொம்ப குற்ற உணர்வு, தப்பு பண்ணிட்டேன்னு காலையில எந்திரிச்சு பார்த்தேன், யோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேனு. ஆனா என் மேலயும் சூரியன் உதிக்குது இல்லையா, யோசிச்சு பாருங்களேன். என் மேலயும் தப்பு பண்ணவங்க மேலயும் உதிக்குது. ஆண்டவருடைய காமன் கிரேஸ், என்ன அழிக்கலையா அந்த தப்புனால அப்படின்றதுனால, காமன் கிரேஸ் நம்ம எல்லோர் மேலயும் உதிக்குது. அது என்ன சொல்லுது? ஒவ்வொரு நாளும் இன்னும் ஜட்மெண்ட் வரல வரல, இது கிரேஸ் டைம். உனக்கு நீ மனம் திரும்புறதுக்கு கிரேஸ் டைம். ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் பிரிச்சு இந்த கோட்டம் ஷீப்பம் பிரிச்சு அவர்களை இந்த நியாய தீர்க்க போறார். ஒரு நாள் வரப்போகுது, அதைத்தான் நம்ம இதுல பாக்குறோம். சரி, இன்னொரு பாடம் இதுல என்ன? ஆண்டவர் அதைத்தான் இங்க வலியுறுத்துறாரு. ஏன் இந்த எல்லோர் மேலேயும் ஆண்டவர் இதை உதிக்க பண்றாரு? உதிக்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளான மக்கள் வந்து தன்னுடைய எக்ஸாம்பிள ஃபாலோ பண்ணணும். ஏன் அவர் பச்சபாதம் இல்லாமல் எத்தனை மனிதர்கள் கடவுளை வெறுக்கிறாங்க, அவர் சபிக்கிறாங்க இல்லைங்களா, தன்னுடைய மக்களை துன்பப்படுத்தி ஆண்டவரையும் துன்பப்படுத்துறாங்க இல்லைங்களா. எத்தனை பேர் தன்னை துன்பப்படுத்தி சபிச்சு அவரை துன்பப்படுத்தினாலும் அவர்கள் எல்லோர் மேலையும் பொதுவான கிருபையை காட்டுறாரு அவர் இல்லைங்களா. மனுஷங்க அப்படி நடக்கிறதே இல்லை பாருங்களேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நடக்கிறது வித்தியாசம், என் எனிமி கிட்ட நடக்கிறது வித்தியாசம் இல்லைங்களா. ஒரு ஏழை கிட்ட நடக்கிறது வித்தியாசம், பணக்காரங்கிட்ட நடக்கிறது வித்தியாசம், அப்படித்தான் நம்ம பழகி போயிட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மள அப்படி இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, எல்லோர் மேலையும், நீதி உள்ளவர்கள் மேலையும் அநீதி உள்ளவர்கள் மேலையும் சூரியனை உதிக்க பண்ற மாதிரி அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுடலாம், அழிச்சு போட்டுடலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் மலையும் சூரியனும் அவருக்கு தராரு. எதுக்கு தராரு? அந்த உதாரணத்தை நம்ம பின்பற்றணும். அதுதான் இயேசு இதுல சொல்றாரு இல்லைங்களா. அந்த உதாரணத்தை நாம் பின்பற்றுவதனாலேயே நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க முடியும். பட்சபாதம் இல்லாமல் நடந்துக்கணும் இல்லைங்களா. அவன் சத்ருவா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, உறவினரா இருந்தாலும் சரி, அவனுக்கு மிகுந்த நன்மை நான் செய்யணும். காமன் கிரேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு, அதைத்தான் விரும்புறாரு. பாருங்களேன், அப்படி நம்ம நடந்துக்கிறவர்களா இருந்தோம்னா உலகம் உண்மையாவே நம்மள அசாதாரண மனிதர்களா தான் பார்க்கும், ரொம்ப விசேஷமான மனிதர்களா தான் பார்க்கும், வித்தியாசமா தான் பார்க்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான், அடிச்ச உடனே நம்மளும் அவனை போட்டு குத்துனோம்னா அந்த டைம்ல நல்லா ஃபீலிங் நல்லா தான் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் எடுத்து இந்த அந்த உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கம்மி ஆன பிறகு நான் செஞ்சது கரெக்டான நம்ம மனசாட்சியை நம்மளை குத்த ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்மளை அடிச்சானா அவனுக்கு இன்னொரு கண்ணத்தை காட்டுறோம்னு வைங்களா, காட்டி ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டோம்னா நான் நினைக்கிறேன் நம்ம மறக்கவே மாட்டோம் வாழ்க்கையில. நினைச்சு நினைச்சு நைட்டெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆஹாஹா இப்படி நடந்துகிட்டோமே நம்ம, இப்படி இருந்தோமே. உள்ளுக்குள்ள கிடைக்கிற பொதுவான கிருபை மாத்திரம், நம்ம உள்ளுக்குள்ள கிடைக்கிற இன்பம் சமாதானம் சந்தோஷம் வந்து ஆண்டவருடைய வழியை பின்பற்றினா தான் இல்ல, அதெல்லாம் நமக்கு பெரிய இன்பத்தை கொடுக்கும். கடவுள் மாதிரி இன்பம், கடவுள் அனுபவிக்கிறார் இல்லையா, நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் அவர் பொது கிருபையை காமிச்சு எவ்வளவு சந்தோஷமா அவர் இருக்காரு, அந்த ஜாய நம்மளும் அனுபவிக்க முடியும் அப்படி நம்ம நடந்துகிட்டோம்னா. சரி, மூணாவதாக பாக்குறோம் நம்ம, முதலாவதாக சத்ருவை நீ நேசிக்கணும், ரெண்டாவதாக உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணணும், மூணாவதாக நீ கடவுளுடைய பிள்ளை என்பதை இதன் மூலமா நிரூபிக்கணும், இந்த அன்பின் மூலமா நிரூபிக்கணும். சரி, அடுத்ததாக தொடர்ந்து படிப்போமே 46வது வசனம்.
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிக்கிறவர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா.
இதுல நாலாவதுக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிற, உங்களுக்கு இருக்கக்கூடிய உலக மனிதர்களை விட அதிகமான விதத்தில் உங்க அன்பு இருக்கணும். உலக மனிதர்களை விட அதிகமான நம்ம அன்பு இருக்கணும், அதைத்தான் அங்க சொல்றாரு. பாருங்களேன், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் உங்களுக்கு பலன் என்ன? பாருங்களேன், நீங்க போய்கிட்டு உங்க சர்ச் பீப்புள் இல்ல உங்க குடும்பத்தாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள மாத்திரம் நீங்க நேசிக்கிறீங்கன்னா அதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஐயோ எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு உங்களை யாராவது புகழணுமா? உங்களுக்கு அதனால ஏதாவது பலன் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன், பலன் இருக்கா? அந்த பலனை எடுத்துட்டு வர்றார், ரிவார்டு இருக்கா? உங்களையே உங்களுக்கு அடுத்தவர்களே நீங்க நேசிச்சீங்கன்னா அதனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்றாரு. பாருங்களேன், அதுக்கு உதாரணம் என்ன கொடுக்கிறாரு? ஆயக்காரர்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த உதாரணம் புரியாம இருக்கலாம். ஒரு பரிசேயனுக்கு ஒரு ஆயக்காரன்னா அதை விட மோசமான ஜென்மம் கிடையவே கிடையாது. ஏன்? ஆயக்காரர்கள்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்க யூதருங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ரோமருக்கு கூலி ஆள்களா மாறி போய் ரோமருடைய சார்பில் தங்களுடைய சொந்த மக்கள்கிட்டயே டாக்ஸ் கலெக்ட் பண்ற மக்களா மாறிட்டாங்க. சொந்த மக்கள்கிட்டயே டாக்ஸ். இப்போ ஒருத்தர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரோமர் குடிமகன் என்ன பண்ணுவான், இப்ப லிங்கராஜ் புரம்ன்றது எனக்கு என் ஜூரிஸ்டிக்ஷன் வாங்கிடுவான், 5 வருஷத்துக்கு ரைட்ஸ் வாங்கிடுவான். அதுல சில பேர் டாக்ஸ் கலெக்டர்ஸா அப்பாயிண்ட் பண்ணுவான். அவன் போய் இவ்வளவுதான் காசு வாங்கணும் நீ அப்படின்னு 5 லட்சம் வாங்கலாம், எனக்கு 5 லட்சம் நீ கொடுத்துட்டீன்னா மிச்சம் காசு எவ்வளவு வாங்கினு நீ வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், அப்போ இந்த ஆயக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு மனுஷங்களை பிடிஞ்ச டாக்ஸ் வாங்கணும்னு டாக்ஸ் வாங்குவாங்க. அவங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் எல்லாம் இருக்கும். இந்த பரிசேயருங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப வெறுக்கிறவங்கன்னு ஆயக்காரங்க. அதுக்கு பாருங்களேன், இயேசு அது சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய கோபமே வந்திருக்கும். உங்களுக்கும் ஆயக்காரங்களுக்கும் என்னையா வித்தியாசம்? அதான் சொல்ற, அவங்க கூட்டத்தில் அவங்க அவங்கள நேசிச்சுக்கிறது இல்ல, அவங்க மக்கள் அவங்க அன்பு கூறுறது இல்ல, நீங்களும் அதான் செய்யறீங்க. உங்களுக்கும் ஆயக்காரங்களுக்கும் என்ன வித்தியம்? இந்த உலக நீங்க மோசம் நினைக்கக்கூடிய மக்களை பாருங்களேன், என்ன வித்தியாசம் அதுல இருக்கு? ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. உங்க குரூப்ல தான் நீங்க நேசிக்கிறீங்க, ஏன்னா மோஸ்ட் கிரிமினல்ஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸும் அவங்க பாருங்களேன் இந்த உலகத்திலேயே மோசமான மனிதர்களை எடுத்துக்காங்களேன், அவங்களுக்கு விரும்பினவங்களை நேசிக்கிறது இல்லை அவங்க. இப்போ ஜெயிலுக்கு அடிக்கடி ஜெயிலுக்கு போற ஒரு கிரிமினல் எடுத்துக்கோமே, அவன் ஜெயிலில் இருக்கிறவங்களாம் நேசிக்கிறதுனால தான் திருப்பி திருப்பி அவன் ஜெயிலுக்கு போறான். ஆனா ஜெயிலில் இருக்கிறவங்க அவன் கிரிமினல்ஸ் அவன் நேசிக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற மோசமான மனிதனை எடுத்துக்கிட்டாலும் ஏன் அவன் சொந்த பிள்ளைங்களும் சொந்த குடும்பத்தை பார்த்தா எவ்வளவு உருகிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஃபேமிலிஸ பார்த்தா உருகிறவங்க இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செஞ்சு பிள்ளைய வளர்க்குறவங்க இருக்கிறாங்க, மோசமானவங்களும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அதை செய்யறதுனால அது வந்து ஏன் அது மிருகத்துக்கும் இருக்கு இல்லையா இல்லையா, மிருகத்துக்கு நான் பார்த்திருக்கிற ஒரு நாய் வந்து நான் அஞ்சுக்கு நாலு குட்டிங்களை போட்டு அந்த நாய்களை பார்த்து அழுது இருக்கு. ஒரு யானையை நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்கலாம், தன்னுடைய குட்டி குழியில உழுந்த பிறகு அங்க போய் நின்றுகிட்டு அழுவுது, கண்டெல்லாம் தண்ணி வருது யானைக்கு. ஏன் மிருக குணத்துக்கு போய் அதுல இருக்கு என்ன விசேஷம் இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்க சொந்த ஆளுகளே நீங்க நேசிச்சா அதுல ஏதாவது ரிவார்டு உங்களுக்கு கிடைக்க முடியுமா, அதுல ஏதாவது தெய்வீகம் இருக்க முடியுமா? அதான் அவர் சொல்றாரு. அதுல என்ன பெரிய விஷயம், அதுல என்ன பெரிய விஷயம், கொலகாரங்களும் அப்படி செய்யறாங்க, இந்த உலகத்துல இருக்கிற மோசமானவங்களும் அப்படி செய்யறாங்க, அதுல உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல பாருங்களேன். அடுத்தது என்ன சொல்றாரு,
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால்
இங்கிலீஷ்ல ஆயக்கார்கள் வருது, தமிழ்ல ஆயக்கார்கள் வருது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் வருது. இந்த பரிசேயர்களுக்கு ஆயக்கார்களை விட்டு இருக்கக்கூடிய மோசமான மக்கள் வந்து புறமதஸ்தருங்க தான். அவர் அதை எடுக்கிறார், குத்துனா அடினா அடி, செம்மையான அடி கொடுக்கிறார். ஒரு அதாவது நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க அங்க பரிசேயர்கள் நின்றுட்டு ஃபர்ஸ்ட் நெத்தியில அடி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மூக்கில் அடி வாங்கினாங்க, காதில் அடி வாங்கின, வாயில அடி வாங்கின, எல்லாத்தையும் பஞ்சு வாங்கிட்டு தான் இறங்கின மாதிரி ஒரு காட்சி பாருங்களேன். சரியா அடி கொடுக்கற மாதிரி ஆயக்காரர்களை எடுத்தாங்க. ஆயக்காரர்கள் எடுத்துட்டு இப்போ புறமதஸ்தர் எடுக்கிறாரு. இந்த புறமதஸ்தர்களும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா, வாழ்த்துவீர்கள் ஆனால் உங்களை சிநேகிக்கிறவர்களே படிங்க.
45 வாழ்த்துவீர்கள்னா
என்ன, அந்த காலத்துல வாழ்த்துவீர்கள்னா கிரீட்டிங் இல்லைங்களா. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த முஸ்லிம்ஸ்ல செய்யற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு அணைச்சுக்கிட்டு ஒரு முத்து கொடுப்பாங்க, அதான் வாழ்த்துதல், உன்னை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கலாச்சாரத்துல அப்படி செய்யறது இல்லை, நம்ம என்ன செய்வோம், ஒண்ணுமே செய்யறது இல்லையா. ஒருத்தரை பார்த்து முகமுகமா பார்த்து அவங்கள ஸ்மைல் பண்ணி ஹாய் குட் மார்னிங் இல்லைங்களா, குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ, அதான் வாழ்த்துதல். நம்ம யாருக்கு செய்யறது, நம்மள தெரிஞ்சவங்களுக்கு தான் செய்யறது. யாராவது சத்ருவை நம்ம பிடிக்காதவங்களை பார்த்தா பார்த்தோம் பார்க்காம வர்றது இல்லைங்களா, அவங்க முகத்தை கொடுத்து கூட பேசுறது இல்லை, இன்னும் முஞ்ச திருப்பிக்கிட்டு இப்படியே எங்கேயோ பார்த்துட்டு வர்றது இல்லை, கோமா வர்றது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் உங்களுக்கும் அந்நியர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அதான் கேட்கிறார் பாருங்களேன். உங்களுக்கும் பாருங்களேன் பயங்கரமா அடிக்கிற மாதிரி கடைசியில தான் சொல்றாருங்க, என்னையா ஆண்டவருடைய புள்ளன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பேரை எடுத்துக்கிட்டு ஒரு மதத்தை நீங்க வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போறன்னு வச்சுக்கிட்டு உங்களுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் என்னையா வித்தியாசம் ஆண்டவர் கேட்கிறார். நீ கடவுளுடைய புள்ளன்னு எதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல முடியும், ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அவர் ராஜ்யத்தை கொடுக்கணும், எதுக்கு அவர் உங்களுக்கு பரலோகத்துல கூட்டு போய் வெகுமதி கொடுக்கணும், என்ன ஸ்பெஷலா செய்யறீங்க நீங்க, அதான் கேக்குறாரு பாருங்களேன். என்ன ஸ்பெஷலா செய்யறீங்க, எதுக்கு வெகுமதி கொடுக்கணும் பாருங்க. 47
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்யறது என்ன,
விசேஷித்து நீங்க என்னத்தை செய்யறீங்க, இங்கிலீஷ்ல வரும் வாட் டு யூ டூ மோர் தன் அதர்ஸ், மத்தவங்களை விட அதிகமா என்னத்தை செய்யறீங்க, எதுக்கு உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கணும், ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்கணும், மத்தவர்களுடைய ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ல மத்தவர்களை விட நீங்க ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையே, கடவுள் எதுக்கு உங்க அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கணும், அவருடைய பரலோகத்தை கொடுக்கணும், உங்களை கூட்டு போய் பரலோகத்துல சிங்காசனத்தை கொடுத்து அவர்களை உங்களை எப்படி உட்கார வைக்கணும், உங்களை ஏன் அவர் ஆசீர்வதிக்கணும். நீங்களும் ஒரு மதம்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, மத்தவர்களை விட நீங்க என்னத்தை அதிகமா செய்யறீங்க, அதான் அவர் கேட்கிறார். மற்றவர்களை விட நீங்க விசேஷித்து செய்கிறது என்ன, நான் அது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க, மற்றவர்களை விட நம்ம என்னங்க விசேஷமா செய்யறோம், ஆண்டவர் கேட்கிறாரு இதுல கேள்வி பாருங்களா. மற்றவர்களோட அதிகமா உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கல, மற்றவர்களோட அதிகமா நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்கல, என்ன கேட்கிறாரு, என்னத்தை செய்யறீங்க, என்னத்தை செய்யறீங்க, மற்றவர்களோட அதிகமா நீங்க என்னத்தை செய்யறீங்க. ஒரு விதத்துல சொல்ல போனா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாரும் பாவீங்க தான். அவங்க ஒருவேளை வெளிரங்கமா பாவம் செய்யலாம், நீங்க உள்ளுக்குள்ள பாவம் செஞ்சுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். பரிசேயர்களை பார்த்து அவர் சொல்றார், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு. இதை விட அடி அவங்களுக்கு வேணுமா? யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஆயக்காரர்கள் பரிசேயர்கள்னா நமக்கு அந்த ஃபீலிங் வரமாட்டேங்குது. அவங்களுக்கு ஃபிட்ஸே வந்துட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப கோபம் ஆத்திரத்துல ரொம்ப தலையே சூடாயிட்டு இருந்திருக்கும். என்னடா அவங்கள போய் வித்தியாசப்படுத்துறாரு, அவங்கள போய் இது பண்றாரு நம்ம கிட்டன்னு. சரி, தொடர்ந்து படிப்போம்.
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணரா இருக்க கடவீர்கள்.
சரி, அஞ்சு கொள்கைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். முதலாவது கொள்கை, உன் சத்துருக்களை நீ நேசிக்கணும். ரெண்டாவது, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஜபம் பண்ணணும். மூணாவது, தேவனுடைய பிள்ளை என்பதை நீ இதன் மூலமா நிரூபிக்கணும். நாலாவதாக, சொந்த மனித உலக மனிதர்களை விட அதிகமான அன்பு நம்ம கிட்ட உலக தேவன் பார்க்கணும். அது அடுத்ததாக கடைசி சொல்லலாம், தான் டாப் மோஸ்ட் ஒரு நற்குணம்ன்றது. இதை விட உயர்ந்தது என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், கடவுளை நீங்க ஃபாலோ பண்ணணும், கடவுளை நீங்க பின்பற்றணும், கடவுள் தான் ஸ்டாண்டர்ட். பாருங்களா, அதான் சொல்றாரு 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருப்பது போல் நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்கணும், பூரண சர்க்குணரா இருக்கணும். சரி, இதோடு நம்ம முடிப்போம். இது ஒரு பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் உட்கார்ந்துகிட்டு அங்க அந்த மலை கிட்ட உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான், கோவப்பட்டா கொலை செய்யணும், கொலை செஞ்ச மாதிரி சொல்றாரு, பார்த்தா இச்சித்து பார்த்தாவே விபச்சாரம்ன்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் மன உருகி நொறுங்கி தான் போயிருப்பான் இல்லைங்களா, மன உருகி நொறுங்கி போயிருப்பான். அது மாத்திரம் இல்ல, காலா காலமா அவங்க என்ன கேட்டுட்டு வந்தாங்க, உன் பிறனை நேசி உன் சத்ருவை வெறுத்து வா அப்படின்னும் போது இங்க என்ன சொல்றாரு, உன் சத்ருவை நீ நேசிக்கணும். ஐயோ, இது எப்படிங்க முடியும், இது எப்படிங்க முடியும்? இதெல்லாம் விட்டு கடைசியில போட்ட ஒரு குண்டு தான் அப்படின்னா என்ன சொல்ற, 48, கடவுள் மாதிரி நீ நடந்துக்கணும் இந்த உலகத்துல, கடவுள் மாதிரி உன் குணம் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஈஸியா சோர்ந்து போகலாம் இல்லைங்களா, ரொம்ப ஈஸியா சோர்ந்து போகலாம். ஒரு ஒரு வசனம் படிங்களா, சீஷருங்க இன்னொரு இடத்துல இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு சூழ்நிலை, மத்தேயு 19:25.
அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள்.
சரி, இது போதும். இது பார்த்த உடனே நமக்கு என்ன வருது, இதுதான் இவங்கதான் பரலோகத்துக்கு போக முடியும், இதுதான் ஸ்டாண்டர்ட்னா. யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கிறோம், நம்முடைய குணம் எங்க இருக்குது? கடவுளை மாதிரி நம்ம இருக்கணும், பூரண பெர்ஃபெக்டா அவர் இருக்கிற மாதிரி எந்த குறை இல்லாம பெர்ஃபெக்டா நம்ம இருக்கணும்ன்ற ஒரு ஸ்டாண்டர்டை வைக்கிறார். அது உண்மையாவே ரொம்ப இந்த சீஷருங்க இதை கேட்டுட்டு, அப்படியானால் நம்மள யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லீங்களா, அப்படித்தான் அவர் சொல்றாரு. ஆண்டவர் அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு,
இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார்.
பாருங்களேன், தாங்க ஒரே நம்பிக்கை. இதான் குட் நியூஸ் என்ன தெரியுமா, இந்த மலை பிரசங்கம் வந்து அவிவிசுவாசிகளா இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு குறைவா தேவனுக்கு முன்பதாக இருக்கிறாங்கன்னு காமிக்குது. நீங்க இங்க இருக்கிறவங்க இதுல இது நிச்சயமா என்னால முடியவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்து, இது நிச்சயமா இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இதுதான் ஸ்டாண்டர்ட்னா நான் பரலோகத்துக்கு போகவே மாட்டேன்னு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது அப்படித்தான் ஏற்படணும். அது ரொம்ப நல்லது. ஏன்னா விசுவாசி ஆவறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஏன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். தங்களுடைய குறையை எவ்வளவு உணர்றாங்களோ ஆண்டவர் கட்டளைக்கு முன்பதாக அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லைங்களா. அதை உணர்ந்து நான் ஆவில் எவ்வளவு எளிமையா இருக்கிறேன்னு அதுக்காக துயரப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போதுதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறார். அவர் நம்மளை ரட்சித்து இதன்படி வாழும்படிக்கு நீதி அவர் கொடுக்கிறார் இல்லைங்களா. அவர்னால ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்மளும் பார்த்து இதை பார்த்து சோர்வடைஞ்சிடலாம் இல்லைங்களா. இது எப்படிங்க இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்திட்டார், என இதயத்துல கொலகாரன்னு சொல்லிட்டார், வேசித்தனக்காரன்னு சொல்லிட்டார், பொய்காரன்னு சொல்லிட்டார், மற்றவங்களை வெறுக்கிறவன், பிறனை நான் நேசிக்கிற மாதிரி என்ன மற்றவங்களை நான் நேசிக்கிறவன் இல்ல அப்படின்னு ரொம்ப சோர்வளிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு என்கரேஜிங்கா நான் என்ன சொல்ல முடியும்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டது இப்படி மாத்துறதுதான் இல்லைங்களா. பிதா பூரண சர்க்குணரா இருப்பது போல் நீங்களும் பூரண சர்க்குணரா இருப்பதற்காகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டது. அந்த வேலையத்தான் நமக்குள்ள செஞ்சுட்டு வரார், அந்த வேலையத்தான் செஞ்சுட்டு வரார். இது ஆண்டவர்னால செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால ஆண்டவர் இதை நிச்சயமா எனக்குள்ள செய்வாருன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. அது செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தோடு என்ன இருக்கணும், கிரியை இருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன இப்படி மாற்ற போறாரு, அண்ணன் எவ்வளவு மோசமான இருக்கலாம், எவ்வளவு பயங்கரமான இருக்கலாம், எவ்வளவு அருவறுப்பான நிலையில் நான் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன இப்படி மாத்திரத்துக்கு அழைச்சிருக்கிறார். அது மாத்திரத்துக்கு அழைக்கிறது நான் அதை நம்புவேன். அதை நம்பும் போது என்ன ஆகுது, அந்த நம்புறதுக்கு ஏற்ற செயல்கள் நம்மகிட்ட இருக்கணும். ஆண்டவர் என்ன மாத்த போறாரு, எதன் மூலமா மாத்த போறாரு, நான் பேசாம உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன மாத்திருவாரா, இல்ல கிருபையின் சாதனங்களை நான் பயன்படுத்தணும் இல்லைங்களா. அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்மளை மாத்துறது வந்து ஆண்டவர் தான் இந்த நீதியை கொடுக்கிறது. அந்த நீதியை கொடுப்பதற்கு சாதனமாக வேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, ஜபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நம்ம பாவத்தை கொண்டு விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம வளரும் போது உள்ளுக்குள்ள நம்மளை மாத்திட்டே வராரு அந்த நிலைமைக்கு. அதைத்தான் நம்ம செய்யணும் இல்லைங்களா. அதனால சோர்ந்து போக வேண்டியதில்லை. இந்த ஸ்டாண்டர்டை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் ரோமர்ல போட்டிருக்கிற மாதிரி எவர்களை முன்குறித்தாரோ, என்னை உலக தோற்றத்துக்கு முன்பு தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அவர்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார்கள், நீதிமான் ஆக்கினவர்களை அவருடைய குமாரனின் சாயலாக ஒப்பாக மாத்த போறார். எப்படி மாத்த போறார், என்னை தெரிந்து கொண்டிருந்தார்னா அவர் மாத்திரன்றார். அதை விசுவாசிக்கிறவர்களா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், பாவத்தோடு போராடுற அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தணும். விசுவாசத்தோடு சாதனங்களை இன்னும் அதிகமா பயன்படுத்தணும். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படிப்பேன், இன்னும் ஜெபத்துல நான் வளருவேன், இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி போவேன். அது போக போக நம்ம விசுவாசத்தோடு செயல்படும் போது தான் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு நடக்குது. இருதய மாற்றத்தை பரிசுத்தாவி நமக்கு தொடர்ந்து செய்து வருது. ஆண்டவர் நமக்கு அது செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.